நண்பர்களுக்கு வணக்கம். இது பிபிசி தமிழோசையின் உலக செய்தி அறிக்கை.
செய்திகள் வாசிப்பவர்கள் விமல் சொக்கநாதன், பூபாலரத்னம் சீவகன் ஆகியோர். வியட்நாம் போரில் பிரெஞ்சு படைகளையும் அமெரிக்க படைகளையும் தோற்கடித்த மாபெரும் ராணுவ வீரர் என்று பாராட்டப்பட்ட வியட்நாமிய ராணுவ ஜெனரல் ஓ யுவன் ஜி ஜாப் காலமாகினார். அவருக்கு வயது 102. முதலில் வியட்நாமின் விடுதலைப் போராட்டத்திலும் பின்னர் அமெரிக்காவுடனான போரிலும் மிக முக்கிய பங்காற்றியவர் ஜெனரல் ஜியாப். சாமானிய நெல் விவசாயி ஒருவரின் மகனாக பிறந்த குயன் ஜியப் சீன கம்யூனிஸ்ட் கட்சியில் இணைந்து மிக வேகமாக உயிர் வதைகளை எட்டினார். 1954 ஆண்டில் பிரெஞ்சு படைகளை அவர் தோற்கடித்ததும் அவரது புகழ் உலகெங்கும் எட்டியது.
இத்தாலிய தீவான லெம்பதுசாவுக்கு அருகே கடலில் தஞ்சங்கூரிகள் வந்த படகு மூழ்கிய சம்பவத்தில் இறந்தவர்களின் உடைகளை தேடுகின்ற பணி கடலில் கொந்தளிப்பான நிலை காரணமாக ஆழ்கடலில் மூழ்கி மீட்கும் பணியாளர்களால் இடைநிறுத்தப்பட்டிருக்கின்றது. 100க்கும் மேற்பட்ட உடல்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் இறந்தவர்களின் எத்தனை பேர் என்பது குறித்த இறுதி எண்ணிக்கை இதைவிட 2 மடங்காக இருக்கக்கூடும் என்று அதிகாரிகள் கூறுகின்றார்கள்.
Ovviamente oggi si pianificherà un'attività operativa finalizzata.
இனி உயிர் தப்பி பிழைத்தோரை கண்டுபிடிக்கும் வாய்ப்பு இல்லை என்று அதிகாரிகள் கூறுகின்றார்கள். கடலில் மூழ்கி தேடும் பணியாளர்கள் கொடுமையான காட்சிகளை கண்டதாக குறிப்பிட்டிருக்கின்றார்கள்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
கென்யாவின் மொம்பாசா நகரில் முஸ்லீம் மதகுரு ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்டமைக்கு ஆத்திரம் தெரிவித்து திரண்டெழுந்த கண்டனக்காரர்களை கலைக்க போலீசார் கண்ணீர் குண்டுகளை வெடித்திருக்கிறார்கள். இன்று வெள்ளிக்கிழமை பள்ளிவாசலில் தொழுகையைத் தொடர்ந்து கிறிஸ்தவ தேவாலயம் ஒன்று தீக்கிரையாக்கப்பட்டது என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது.
கால்பந்து விளையாட்டின் உலக அளவிலான நிர்வாக அமைப்பான ஃபிஃபா 2022 ஆண்டில் கத்தார் நாட்டில் நடக்கவிருக்கும் உலகக்கோப்பை கால்பந்து போட்டிகள் அந்த நாட்டில் கோடை காலத்தில் நிலவும் கடுமையான வெப்பநிலை காரணமாக மழைக்காலத்துக்கு மாற்றப்பட வேண்டுமா என்பது குறித்து பரிசீலிக்க கமிஷன் ஒன்றை நியமித்திருக்கின்றது. இந்த கமிஷன் கால்பந்து அதிகாரிகள், மருத்துவ வல்லுநர்கள், ஒலிபரப்பாளர்கள் மற்றும் நிதி ஆதரவு தருகின்ற நிறுவனங்கள் ஆகியவற்றுடன் கலந்தாலோசித்து பின்னர் நிர்வாகக் குழுவுக்கு அறிக்கை ஒன்றை தரும். அடுத்த ஆண்டு வரை முடிவு ஏதும் எடுக்கப்படாது என்று ஃபிஃபா அமைப்பின் தலைவர் செப் லெப்ன் அவர்கள் கூறியிருக்கின்றார். வெப்பநிலை காரணமாக கத்தார் உலகக்கோப்பை போட்டிகளை வேறொரு மாதத்துக்கு தள்ளி வைக்க வேண்டும் என்ற அழுத்தத்துக்கு எதிராக இந்த மாற்றம் வெவ்வேறு நாடுகளில் இருக்கின்ற உள்நாட்டு கால்பந்து போட்டிகளை பாதிக்கும் என்ற கவலைகளும்
வந்திருக்கின்றன. சிற்றலை வரிசைகள் மூலமாகவும் bbctamil.com என்ற எமது இணையதளத்தின் மூலமாகவும் கேட்கலாம்.
அமெரிக்க அரசு துறைகள் மூடல் நெருக்கடியினால் இந்தோனேஷியாவின் உச்சநிலை மாநாட்டில் அமெரிக்க அதிபர் ஒபாமா கலந்து கொள்ள மாட்டார் என்ற செய்தி தமக்கு மிகுந்த ஏமாற்றத்தை ஏற்படுத்தியிருப்பதாக இந்தோனேஷிய அரசாங்கம் அறிவித்திருக்கிறது. இந்தோனேஷியாவின் பாலித்தீவில் நாளை மறுதினம் ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பமாகும் எப்பெக் எனப்படும் ஆசிய பசிபிக் பொருளாதார கூட்டுறவு மாநாட்டிற்கு அதிபர் ஒபாமா வரமாட்டார் என்பதை தமது நாடு எதிர்பார்க்கவே இல்லை என்று இந்தோனேஷியாவின் தகவல்துறை அமைச்சர் செம்பெரிங் தெரிவித்திருக்கிறார்.
ஆப்கானிஸ்தான் கிரிக்கெட் குழு 2015 ஆண்டு நடக்கவிருக்கின்ற உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டிகளில் பங்கேற்ற தகுதி பெற்றிருக்கின்றது. ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் இருக்கின்ற சாஜா நகரில் நடந்த தகுதி பெறும் போட்டியொன்றில் கென்யாவை ஆப்கானிஸ்தான் தோற்கடித்தது. உலகக்கோப்பையில் ஆப்கானிஸ்தான் குழு விளையாடுவது இதுவே முதல் முறையாக இருக்கும். 2015 ஆண்டு உலகக்கோப்பை போட்டி ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்தால் இணைந்து நடத்தப்படுகின்றது.
பிபிசி தமிழோசை நிகழ்ச்சிகள் குறித்து உங்கள் கருத்துக்களை எமது இணையதளமான bbctamil.com மூலமாகவும், தபால் மூலம் எழுதும் நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டியன் 654 கொழும்பு என்ற உள்ளூர் முகவரிக்கும் எழுதலாம்.
சீனாவில் சமூக இணையதளங்களிலும் பிளாக்ஸ் எனப்படும் வலைப்பதிவுகளிலும் தெரிவிக்கப்படும் கருத்துக்களை உற்று கவனித்து கண்காணிப்பதற்கு 20 லட்சம் சீன மக்கள் பணியில் அமர்த்தப்பட்டிருக்கிறார்கள் என்று சீனாவிலிருந்து வரும் அறிக்கைகள் கூறுகின்றன. இந்த பணியாளர்கள் பலர் அரசாங்க பிரச்சார பிரிவுகளுக்கும் பிரச்சார திணைக்களங்களுக்கும் பணியாற்றுகிறார்கள். மக்களின் கருத்துக்களை ஒன்றிதட்டல், பொதுமக்களின் கண்டனங்களுக்கு பதில் நடவடிக்கைகளை தயாரிக்க உதவுதல் ஆகியன இந்த பணியாளர்களின் கடமைகளாகும்.
இந்திய நிர்வாகத்தில் இருக்கின்ற காஷ்மீர் பகுதியில் இந்திய படையினர் பாகிஸ்தானி ஆதரவுடனான தீவிரவாதிகளுடன் மோதலில் ஈடுபட்டு வருவதாக இந்திய ராணுவ தளபதி ஜெனரல் பிக்ரம் சிங் அவர்கள் கூறியிருக்கின்றார். சர்ச்சைக்குரிய இந்த பிராந்தியத்தை பிரிக்கும் கட்டுப்பாட்டு கோட்டின் இந்திய பகுதிக்கு பாகிஸ்தானிய பகுதியிலிருந்து பயங்கரமான ஆயுதங்களை தாங்கிய டசின் கணக்கான தீவிரவாதிகள் நுழைந்த பொழுது இந்த சண்டை 10 நாட்களுக்கு முன்னர் ஆரம்பமானதாகவும் அவர் கூறியிருக்கின்றார். தீவிரவாதிகள் அனைத்து பக்கத்திலும் சுற்றுவளைக்கப்பட்டிருப்பதாகவும் இந்திய தளபதி குறிப்பிட்டிருக்கின்றார்.
நீங்கள் கேட்டது பிபிசி தமிழோசையின் உலகச் செய்தி அறிக்கை.